ஓம் சாந்தி. ஏப்ரல் 25, 2026 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்காக புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை தூர தேசத்திலிருந்து வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். கேள்வி: சிவபாபாவின் மீது துண்டிக்க முடியாத நம்பிக்கை உடைய குழந்தைகளின் அறிகுறி என்ன? பதில்: அவர்களுக்கு எத்தகைய வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டாலும் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத்தை தொடர்ந்தும் பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை அதன் மூலம் சில பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் என அவர்கள் என்றுமே எண்ணுவதில்லை. ஏனெனில் புத்தியில் அத்தகைய நம்பிக்கையை கொண்டுள்ள குழந்தைகளுக்கு தந்தையே பொறுப்பு என அவர்கள் அறிவார்கள். அவர்கள் தங்கள் நம்பிக்கையிலிருந்து பலத்தை பெறுகின்றார்கள். அவர்களது ஸ்திதியும் ஆட்ட அசைக்க முடியாதது ஆகுகிறது. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. யாரது புகழை நீங்கள் செவிமடுத்தீர்கள்? குழந்தைகளாகிய உங்களை தவிர உலகிலுள்ள வேறு எவரும் அறியாத ஒரே ஒருவரை பற்றிய புகழையே ஆகும். இதுவே அதி மேன்மையான தந்தையின் புகழாகும். ஏனைய எவரது புகழும் பயனற்றதாகும். அதி மேலான ஒரேயொரு தந்தையே இருக்கிறார். எவ்வாறாயினும் தந்தை பற்றிய இனங்காணுதலை யார் உங்களுக்கு கொடுப்பார்கள்? அவரே வந்து ஆத்மாக்களையும் தன்னையும் பற்றிய இனங்காணுதலை கொடுக்கிறார். அவர்கள் மகாத்மாக்களை பற்றியும் சரீரதாரிகளான ஆத்மாக்களை பற்றியும் பேசிய பொழுதிலும் எந்த மனிதரும் ஆத்மாக்களை இனங்காணவில்லை. சரீரம் நீக்கப்படும் பொழுது ஆத்மா நீங்கி சென்றுவிட்டார் என அவர்கள் கூறுகின்றனர். சரீரம் சடலமாகுகின்றது. ஆத்மா அழிவற்றவர். ஆத்மா என்றுமே மரணிப்பதில்லை. ஆத்மா நட்சத்திரத்தை போன்றவரும் மிகவும் சூட்சுமமானவரும் ஆவார். ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதனால் நான் இன்னார் அல்லது நான் இதை செய்கிறேன் என நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மையில் ஆத்மாவே அனைத்தையும் செய்கிறார். சரீரம் வெறுமனே புலனங்கங்களால் ஆனது. சாதுக்கள் போன்றோரும் ஆத்மா மிகவும் சூட்சுமமானவர் என்பதையும் அவர் நெற்றியின் புருவ மத்தியில் இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு ஆத்மாவிடம் சமஸ்காரங்கள் உள்ளன என்ற ஞானம் அவர்களிடம் இல்லை. ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்தின் ஆதிக்கத்திற்கு உட்படாதவர்கள் என்பதனால் ஆத்மாக்கள் சமஸ்காரங்களை கொண்டிருப்பதில்லை என சிலர் கூறுகின்றனர். சமஸ்காரங்களுக்கு ஏற்பவே ஒரு பிறவி கிடைக்கிறது என வேறு சிலர் கூறுகின்றனர். பல முரண்பட்ட அபிப்பிராயங்கள் உள்ளன. எந்த ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர் என்பது எவருக்கும் தெரியாது. சூரிய வம்சத்தை சார்ந்த ஆத்மாக்களே 84 பிறவிகளை எடுத்து முழு சக்கரத்தையும் சுற்றி வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சூரிய வம்சத்தை சார்ந்த ஆத்மாக்களே 84 பிறவிகளை எடுத்து முழு சக்கரத்தையும் சுற்றி வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களே 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர். இப்பொழுது எவரால் ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியும்? அதி மேன்மையான தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவரது புகழே அனைத்திலும் அதி உயர்வானது. அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்றில்லை. பின்னர் தாமதித்து வருபவர்களால் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. அனைவரும் ஒன்றாக கீழே வருகிறார்கள் என்றில்லை. சத்தியயுக ஆரம்பத்தில் வருகின்ற சூரிய வம்ச அரசர்களும் பிரஜைகளும் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். பின்னர் மனிதர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரிக்கிறது. சிலர் 83 பிறவிகளையும் சிலர் 80 பிறவிகளையும் எடுக்கின்றனர். சத்திய யுகத்தில் அவர்கள் 150 வருடங்களான முழு ஆயுட்காலத்தையும் கொண்டிருக்கின்றனர். எவராலும் அங்கு தனக்குரிய நேரத்திற்கு முன்னர் மரணிக்க முடியாது. தந்தை மட்டுமே இங்கிருந்து இவ்விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். இப்பொழுது பரமாத்மாவாகிய பரம தந்தையை எவரும் அறியார். தந்தை கூறுகிறார், நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை போல் நானும் ஓர் ஆத்மாவே. நீங்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள், ஆனால் நான் அதற்குள் வருவதில்லை. நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுதே என்னை அழைக்கிறீர்கள். நீங்கள் பெருமளவு துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது என்னை அழைக்கிறீர்கள். இந்நேரத்திலேயே சிவபாபா குழந்தைகளான உங்களுக்கு கற்பிக்கிறார். சிலர் வினவுகின்றனர், பரமாத்மா வருகின்றார் என்பதை நாங்கள் எவ்வாறு நம்புவது? ஆகவே அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், அனைவரும் அழைக்கின்றனர். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர் அசரீரியானவர். அவருக்கென்று சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. அவர் தூய்மையற்ற உலகிலேயே பிரவேசிக்க வேண்டும். அவர் தூய உலகில் வரமாட்டார். இவ்வாறு விளங்கப்படுத்துங்கள். அத்துடன் பரமாத்மா ஓர் ஆத்மாவை போல் சின்னஞ்சிறியவர், ஆனால் அவர் ஞானம் நிறைந்தவரும் மனித உலக விருட்சத்தின் விதையும் ஆவார். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை பரமாத்மா பரம தந்தை என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள், ஆகவே நான் நிச்சயம் வருகிறேன். தூர தேசத்து வாசி அந்நிய தேசத்திற்கு வந்தார் என்றும் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் எவ்வாறு அந்நிய தேசத்திற்கு, அதாவது ராவணனின் பூமிக்கு வந்தீர்கள் என்பதை தந்தையிடமிருந்து இப்பொழுது அறிந்து கொண்டுள்ளீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் நாங்கள் கடவுளின் பூமியில், அதாவது எங்கள் சொந்த பூமியில் இருக்கிறோம். பின்னர் துவாபர யுகத்திலிருந்து அந்நிய பூமியில், அந்நிய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். நாங்கள் பாவ பாதைக்குள் செல்கிறோம். பின்னர் பக்தி ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் சிவபாபாவையே வழிபட ஆரம்பிக்கின்றோம். அம்மக்கள் சிவபாபாவின் அத்தகைய பெரியதொரு லிங்கத்தை உருவாக்குகின்றனர். ஆனால் அவர் அந்தளவு பெரியவர் அல்ல. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். அவர் ஞானம் நிறைந்தவரும் சதா தூய்மையானவரும் சந்தோஷ கடலும் பேரானந்த கடலும் ஆவார். இது பரமாத்மாவின் புகழாகும். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என மக்கள் அழைக்கின்றனர். அவர் ஒவ்வொரு சக்கரத்திலும் வருகின்ற பரமாத்மா ஆவார். மக்கள் தூர தேச பயணியை அழைத்து அவரின் புகழை பாடுகின்றனர். அவர்கள் பிரம்மாவையோ அல்லது சரஸ்வதியையோ அழைப்பதில்லை. அவர்கள் அசரீரியான பரமாத்மாவையே அழைக்கின்றனர். ஆத்மாக்கள் அழைக்கின்றனர், ஓ தூரதேசவாசியே, இப்பொழுது அந்நிய தேசத்திற்கு வாருங்கள். ஏனெனில் அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளனர். இராவண ராஜ்யம் முடியும் தருவாயில் மட்டுமே நான் வருகின்றேன். நான் சங்கம யுகத்திலேயே வருகிறேன். எவருக்கும் இது தெரியாது. அவர் சின்னஞ்சிறிய புள்ளியாகிய பரமாத்மா என கூறப்பட்டுள்ளது. இந்நாட்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்றும், பரமாத்மாவே ஒவ்வொரு ஆத்மாவும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆத்மாக்கள் பரமாத்மாவாக முடியாது. ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ரூபம் ஒரே மாதிரி இருந்த பொழுதிலும் இருவரும் வேறுபட்டவர்கள். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர். அவர்கள் தங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்க வேண்டியுள்ளது. பரமாத்மா மறுபிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். அவர்கள் கூறுவதைப் போல் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா எனில் சதோபிரதான் பரமாத்மா தமோபிரதான் ஆகுகிறார் என்று அதற்கு அர்த்தமா? இல்லை, அது சாத்தியமில்லை. தந்தை கூறுகிறார், நான் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சேவை செய்யவே வருகிறேன். அவர்களால் எனது பிறப்பை பற்றி பேச முடியாது. நான் நரகவாசிகளை ஸ்வர்க்கவாசிகளாக மாற்றவே வருகிறேன். அவர் தனது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காகவே அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். தந்தை மட்டுமே வந்து எங்களை ஸ்வர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் நடிப்பதற்கு தங்கள் சொந்த பாகங்களை கொண்டுள்ளனர் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பரமாத்மா பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர். அவர் நிச்சயமாக வருகிறார். அதனாலேயே சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. எவ்வாறாயினும் அவர் எப்பொழுது வருகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் சிவனது பிறந்த நாளை அவ்வாறு கொண்டாடுகின்றனர். அவர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக நிச்சயமாக சங்கம யுகத்தில் வரவே வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக அவர் நிச்சயமாக சங்கம யுகத்தில் வரவேண்டும். ஸ்வர்க்கமே அந்த தூய உலகம். அவர்கள் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே பழைய உலக விநாசத்திற்கான நேரத்திலேயே அவர் நிச்சயமாக தூய உலகை ஸ்தாபிக்கிறார். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. தந்தை கூறுகிறார், நான் தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதற்கு சங்கம யுகத்தில் வரவேண்டும். இது அந்நிய தேசம். இது இராவணனது பூமியாகும். எவ்வாறாயினும் இராவண ராஜ்யமே இப்பொழுது தொடர்கின்றது என்பதை மனிதர்கள் எவரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த இராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பித்தது என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. முதலில் முக்கிய விஷயமான ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் இரகசியத்தை விளங்கப்படுத்துங்கள். பின்னர் அவர் சக்கரத்தின் சங்கம யுகத்தில் அனைவரையும் தூய்மையாக்குவதற்கு வருகின்றார் என்று விளங்கப்படுத்துங்கள். இது அவரது பணி மாத்திரமே, ஸ்ரீ கிருஷ்ணரது பணி அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணரும் 84 பிறவிகளை எடுத்து கீழே இறங்கி வருகிறார். சூரிய வம்சத்திற்கு உரியவர்கள் அனைவரும் கீழிறங்கி வருகிறார்கள். ஒரு மரமானது அரைவாசி பசுமையாகவும் அரைவாசி பழையதாகவும் இருக்காது. அனைத்தும் உக்குகின்ற ஸ்திதியை கொண்டுள்ளன. மனிதர்களுக்கு சக்கரத்தின் கால எல்லையும் தெரியாது. அவர்கள் சமய நூல்களில் அதற்கு நீண்ட கால எல்லையை கொடுத்துள்ளனர். தந்தை மட்டுமே இங்கிருந்து இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். அதை பற்றி மேலதிக கேள்விகள் எதுவும் இருக்க முடியாது. படைப்பவராகிய தந்தை சத்தியத்தை மாத்திரமே பேசுகிறார். பிரம்மா குமாரர்கள் குமாரிகளான எங்களில் பலர் உள்ளனர். நாங்கள் அனைவரும் இதை நம்புகிறோம். அவர் இருப்பதனாலேயே பலரும் அவரில் நம்பிக்கை வைத்துள்ளனர். நீங்கள் நம்பிக்கையுடன் மேலும் முன்னேறி செல்லும் பொழுதும், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுதும் உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தை தூரதேசத்திலிருந்து வந்துள்ளார் என்பதை முதலில் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். எவ்வாறாயினும் அவர் எந்த சரீரத்தில் பிரவேசித்துள்ளார்? சூட்சும உலகிற்கு வருவதனால் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் நிச்சயமாக இங்கேயே வர வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கே தேவைப்படுகிறார். தந்தை இங்கிருந்து பிரம்மா யார் என்பதையும் விளங்கப்படுத்துகிறார். நான் பிரவேசித்திருக்கும் சரீரத்தில் உள்ளவரோ அல்லது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய சொந்த பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. நான் உங்களை தத்தெடுக்கும் பொழுது நீங்கள் குழந்தைகள் ஆகுகின்றீர்கள். நான் இவர் உட்பட குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் வினவுகிறேன். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை மறந்துவிட்டீர்களா? உலக சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. பின்னர் அது மீண்டும் மீண்டும் இடம்பெறும். நான் உங்களை தூய்மையாக்கவும் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கவுமே வந்துள்ளேன். தூய்மையாகுவதற்கு வேறு வழி ஏதும் இல்லை. மக்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் கங்கையில் நீராடவோ மேலாக்கல் போன்றவற்றிற்கோ செல்ல மாட்டார்கள். மக்கள் எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆற்று நீரில் நீராடி வந்துள்ளனர். அவர்கள் அதை துவாபர யுகத்திலிருந்து செய்கின்றனர். கங்கையில் மூழ்கி எழுவதால் தங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என அவர்கள் நம்புகின்றனர். எவ்வாறாயினும் அவர்களது எந்த பாவமும் அழிக்கப்படவில்லை. முதலில் அவர்களுக்கு ஆத்மாவினதும் பரமாத்மாவினதும் இரகசியத்தை கூறுங்கள். பரமாத்மாவாகிய தந்தையை ஆத்மாக்கள் அழைக்கின்றனர். அவர் அசரீரியானவர். ஆத்மாக்களும் அசரீரியானவர்கள். ஆத்மாக்கள் தங்கள் அங்கங்களின் மூலமே அழைக்கின்றனர். பக்திக்கு பின்னர் கடவுள் வர வேண்டும். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகம். தந்தை கூறுகிறார், நான் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு வர வேண்டும். கடவுள் ஓர் எண்ணத்தை கொண்டிருந்தார் என்பது சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாடக திட்டத்திற்கேற்பவே அவர் அந்த எண்ணத்தை நிச்சயமாக கொண்டிருந்திருக்க வேண்டும். முன்னர் நீங்கள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் அதிகமாக புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு அனைத்திலும் அதி புதிய அதி ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். நீங்கள் அவற்றை செவிமடுக்கும் பொழுது நீங்களும் அவற்றை புரிந்து கொள்வீர்கள். முன்னர் சிவபாபாவே உங்களுக்கு கற்பித்தார் என நீங்கள் கூறவில்லை. இப்பொழுது நீங்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். புரிந்து கொள்வதற்கு இன்னும் பெருமளவு விஷயங்கள் உள்ளன. அவர் ஏனையோருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்துவது என தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூறுகிறார். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துவதனால் அவர் நிச்சயமாக சத்தியத்தை மட்டுமே கூறுகிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு முதலில் இருக்க வேண்டும். இதை பற்றி குழப்பமடைதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. சில குழந்தைகள் உறுதியானவர்கள், ஏனையோர் பலவீனமானவர்கள். பலவீனமானவர்களால் ஏனையோருக்கு விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. ஒரு பாடசாலையிலும் வரிசை கிரமம் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரே ஞானத்தை வழங்கினார் என்ற நம்பிக்கையை அவர்களின் புத்தியில் கொண்டிருப்பதனால் பரமாத்மாவாகிய பரம தந்தையே வந்து கற்பிக்கிறார் என்பதை நாம் எவ்வாறு நம்புவது என பலரும் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். எவ்வாறாயினும் தூய்மையற்ற உலகில் ஸ்ரீ கிருஷ்ணரால் பிரவேசிக்க முடியாது. பரமாத்மா மட்டுமே தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற சரீரத்தில் வரவேண்டும் என்பதை அவர்களுக்கு நிரூபியுங்கள். ஒவ்வொருவரது புத்தியும் தனிப்பட்டது என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். சிலரால் மிக விரைவாக புரிந்து கொள்ள முடியும். முடிந்தளவு விளங்கப்படுத்துங்கள். பிராமணர்கள் அனைவரும் ஒரே மாதிரி அல்ல. ஆனால் சில குழந்தைகள் பெருமளவு சரீர உணர்வை கொண்டுள்ளனர். அனைவரும் வரிசை கிரமமானவர்களே என்பதை இந்த பாபாவும் புரிந்து கொள்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். மூத்த பாபா கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருமார்கள் உங்களுக்கு கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு உங்களை அனுப்புகின்ற தந்தை கூறுவதை நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் குழந்தைகளின் புத்திகள் அத்தகைய நம்பிக்கையை கொண்டிருப்பதில்லை. அதில் நட்டம் அல்லது லாபம் இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் இழப்பே ஏற்படும் எனவும் நீங்கள் சிந்திக்கக்கூடும். இருந்த பொழுதிலும் பாபா உங்களுக்கு கூறுவதனால் சிவபாபாவே அதனை உங்களுக்கு கூறுவதாக நீங்கள் எப்பொழுதும் கருத வேண்டும். பிரம்மாவே அதனை உங்களுக்கு கூறுகிறார் என எண்ணாதீர்கள். சிவபாபாவே பொறுப்பு, இது அவரது ரதம். ஆகையால் அனைத்தையும் அவர் சரியாக்குவார். அவர் கூறுகிறார், நான் இங்கிருக்கிறேன். சிவாவே அனைத்தையும் கூறுகிறார் என எப்பொழுதும் கருதுங்கள். இவருக்கு எதுவும் தெரியாது. எப்பொழுதும் இவ்வாறு சிந்தியுங்கள். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சிவபாபா கூறுகிறார், தொடர்ந்தும் நான் கூறுவதை செவிமடுங்கள், நீங்கள் தொடர்ந்தும் நன்மை பெறுவீர்கள். இந்த பிரம்மா ஏதாவது கூறினாலும் நானே பொறுப்பாவேன். குழந்தைகளாகிய நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் ஸ்திதி மேலும் உறுதியாகும். இந்த நம்பிக்கையின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் சக்தியையும் பெறுவீர்கள். நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவுக்கு அதிகமான பலத்தை பெறுவீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி சேவை செய்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை கோரிக்கொள்கின்றனர். பலர் பெருமளவு சரீர உணர்வை கொண்டுள்ளனர். பாபா எவ்வாறு குழந்தைகள் அனைவருடனும் அதிகளவு அன்புடன் பழகுகிறார் என பாருங்கள். அவர் தொடர்ந்தும் அனைவருடனும் உரையாடுகின்றார். அவர் குழந்தைகளிடம் வினவுகிறார், நீங்கள் சௌகரியமாக இருக்கிறீர்களா? எந்த சிரமமும் இல்லை அல்லவா? அவர் குழந்தைகளிடம் அத்தகைய அன்பை கொண்டிருக்கிறார். எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களை அதிகளவில் நேசிக்கிறார். ஸ்ரீமத்திற்கு அமைய நீங்கள் சேவை செய்யும் அளவிற்கேற்ப நீங்கள் அன்பை பெறுகிறீர்கள். சேவையில் மட்டுமே நன்மை இருக்கிறது. சேவைக்காக உங்களது எலும்புகளையும் கொடுங்கள். குழந்தைகள் தொடர்ந்தும் முழு நேரமும் சேவை செய்யும் பொழுது இதயத்தில் அமர்ந்திருப்பதுடன் முதற்தரமான குழந்தைகள் எனவும் அறியப்படுகின்றனர். எவ்வாறாயினும் அவர்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்கையில் எவர் மீதும் தீய சகுனங்கள் ஏற்படலாம். மாயையின் எதிர்ப்பு இருக்கிறது. தீய சகுனங்களின் காரணமாக அவர்களால் இந்த ஞானத்தை பெற முடியாதுள்ளது. சிலர் தொடர்ந்தும் பௌதீக சேவையை களைப்பின்றி செய்கின்றனர். அனைவரையும் சந்தோஷ பூமியின் அதிபதிகள் ஆக்குவதே உங்களது கடமையாகும். எவருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள். சிலருக்கு இந்த ஞானம் இல்லாததால் பெருமளவு துன்பத்தை கொடுக்கின்றனர். பின்னர் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்களதும் பரமாத்மாவினதும் விளக்கத்தையும் எவ்வாறு ஆத்மாக்களினுள் 84 பிறவிகளின் அழிவற்ற பாகங்கள் பதியப்பட்டுள்ளன என்ற விளக்கத்தையும் கொடுங்கள். அவை என்றுமே மாறமாட்டாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையை உடையவர்கள் ஒரு பொழுதும் தளம்புவதில்லை. பலர் தளம்பல் அடைகின்றனர். இறுதியில் வைக்கோற்போர் தீ மூட்டப்படும் பொழுது நீங்கள் அசைக்க முடியாதவர்கள் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் மிகவும் சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். மிக நல்ல குழந்தைகள் தொடர்ந்தும் சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றனர். பலர் மிக விரைவாக தொடர்ந்தும் முன்னேறி செல்கின்றனர். அவர்கள் பெருமளவு முயற்சியை செய்கின்றனர். அவர்கள் சேவை செய்வதில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருக்கின்றனர். பாபா உங்களிடம் உள்ள தெய்வீக குணங்களை பற்றியே பேசுகிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களது எலும்புகளையும் சேவைக்காக கொடுங்கள். எவற்றை பற்றியும் சந்தேகத்தை கொண்டிராதீர்கள். சேவை செய்வதால் அனைவருக்கும் துன்பத்தை அன்றி சந்தோஷத்தை கொடுங்கள். 2. நம்பிக்கையின் சக்தி மூலம் உங்களது ஸ்திதியை அசைக்க முடியாததாக்கிக் கொள்ளுங்கள். தந்தையே பொறுப்பு. ஆதலால் நீங்கள் எந்த ஸ்ரீமத்தை பெற்றாலும் அதில் நன்மையே அமிழ்ந்துள்ளது. ஆகவே கவலைப்படாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சூட்சுமமான அல்லது கடுமையான பந்தனங்களை அழித்து உங்களின் யோகியுக்த ஸ்திதியால் பந்தனத்திலிருந்து விடுபடுவீர்களாக. ஒன்று, யோகியுக்தாக இருப்பதன் அடையாளம் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதாகும். யோகியுக்த் ஆகுவதற்கு மிக பெரியதும் இறுதியானதுமான பந்தனம் உங்களை புத்திசாலிகள் என கருதுவதும், ஸ்ரீமத்தை உங்களின் சொந்த புத்தியின் அற்புதம் என கருதுவதுமே ஆகும். இது உங்களின் சொந்த புத்தியை ஸ்ரீமத்துடன் கலப்பதாகும். இது புத்தியின் அகம்பாவம் எனப்படுகிறது. இரண்டு, யாராவது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை பற்றிய சமிக்கையை வழங்கும் போது அல்லது தீங்கான ஒன்றை கூறும்போது உங்களுக்குள் ஏதாவது வீணான எண்ணங்கள் ஏற்படுமாயின் அதுவும் ஒரு பந்தனமே ஆகும். இந்த பந்தனங்களை நீங்கள் கடந்து வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி என்பனவற்றை சமமாக கருதும் போது நீங்கள் முற்றிலும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். ஏதாவதொரு செயலை செய்வதற்கு முன்னர் அனைத்தையும் கருத்தில் கொள்வதே ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பண்பு ஆகும். அவ்யக்த சமிக்கை. மேன்மையாகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். ஓர் அறியா பிள்ளை தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொம்மையாக கருதினால் அதை கைவிடுவதற்காக அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. அதேபோல் யாராவது ஒருவர் தற்காலிகமான மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால் அல்லது ஏதாவது தற்காலிகமான ஆசையை கொண்டிருந்தால் அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். நீங்கள் பணிவுடன் இருங்கள். அந்த வேளையில் நீங்கள் அவரை திருத்த முயற்சி செய்தால் முரண்பாடுகளே ஏற்படும். ஆகவே அத்தகைய வேளையில் யுக்தியுக்தாக செயல்படுங்கள். அத்துடன் கருணை நிறைந்தவராகி மரியாதையுடன் மன்னியுங்கள். அனைத்திற்கும் முதலில் அவர் புரிந்து கொள்ள செய்யுங்கள். அதன் மூலம் அது தீங்கானது என்பதை அவர் உணர்வார். ஓம் சாந்தி.